ගරු සිටින ජයරත්න මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් තිබෙනවා.
මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම ජනාධිපතිතුමා එතුමාගේ සෞභාග්‍යයේ දැක්ම ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය අනුව අපි මේ විවාදය පවත්වන්නේ. විශේෂයෙන්ම අපි සඳහන් කරන්න ඕන අද විශේෂයෙන්ම මේ සභාවේ කතා කළ යුතු දේවල් නෙවෙයි, වෙන මාතෘකාවක් තමයි ගියේ. විශේෂයෙන් මේකට හේතු වෙනවා මේ රංජන් රාමනායක කියන චරිතය. විශේෂයෙන්ම අපි විපක්ෂයේ අපේ ආණ්ඩු පක්ෂයේ ගරු මන්ත්‍රීතුමාලා ඇමතිතුමාලා රංජන් රාමනායක ගැන කතා කරා. විශේෂයෙන්ම අපි කියන්න ඕන රංජන් රාමනායක කියන චරිතය, ඒ කියන චරිතය කියන කිසිම දෙයක් අපේ පක්ෂේ නායකතුමාවත් අපේ විපක්ෂ නායකතුමාවත් අනුමත කරන්නේ නැහැ. අපේ ඉන්න කවුරුත් කිසිම කෙනෙක් පක්ෂේ අනුමත කරන්නේ නැහැ. ඒ චරිතය දැනටම කොන් වෙලා විනාශ වෙලා ඉවරයි. ඒ එක්කෙනෙක් කරපු යම් යම් අත්නෝමෙතික මෝඩ ඒ කාලකන්ණි ක්‍රියාවන් අපි අනුමත කරන්නේ නැහැ. ඒක ගැන අපිට ඇඟිලි දික් කරන්න එපා. එවැනි පුජ්‍යලෝ ඇති වෙනවා. අපි මේ පුජ්‍යලයාගේ ඒ යම් යම් ක්‍රියාවන් තුලින් අපි ඉදිරියේදී පක්ෂයක් හැටියට අපි කටයුතු කරනවා. මම අපි පැහැදිලිවම කියන අපේ පක්ෂය තුලදී ඒ වගේ අයට පක්ෂය තුලින් ඉදිරි කටයුතු වලදී අවශ්‍ය විනය ක්‍රියාමාර්ග ගැනුනේ නැත්නම් අපිත් මේ පක්ෂයේ ඉන්න එකේ තේරුමක් නැහැ. අපි ඒවට අවශ්‍ය කටයුක නිසා මේ රංජන් රාමනායක කියන පුජ්‍යලයා කරපු ඒ පහත් ක්‍රියාවන් අපි අනුමත කරන්නේ නැහැ. කොහෙත් අපේ අගමැතිතුමා හිටපු අගමැතිතුමා විපක්ෂ නායකතුමා ඇතුළු අපි සියලු දෙනා. ඒක නිසා ඒ ප්‍රකාශය ගෙනල්ලා මේ තියෙන ප්‍රශ්නේ යටපත් කරන්න හදන්න එපා. අද මේ රටේ ප්‍රශ්න බොහොමයක් තියෙනවා. විශේෂයෙන් මේ වෙනකොට අපි මතක් කරන්න කැමැති ජනාධිපතිතුමාගේ පාර්ශවයට ආණ්ඩු පාර්ශවයට මේ වෙනකොට විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. පොහොර මේ වෙනකොට අපි ගොවිතැන් කරන ප්‍රදේශවල ඉන්න ගොවියන්ට පොහොර නැහැ. ගොවියන්ට කුඹුරු වැඩ කරන කාලයට අවශ්‍ය පොහොර ටික නැහැ. දැන් අපි ඒ දැක්කා දඹුල්ල ප්‍රදේශයේ ඩෙන්ටි කාඩ් එක අරන් යනවා පොහොර ටික ගන්න. ඒ වගේ ප්‍රශ්න අද තියෙනවා. ඒ වගේම අද හාල් මිල බැලුවොත් එහෙම අද හාල් මිල අපි මැතිවරණේ තියෙන දින වෙනකොට රුපියල් 80ට 85ට හාල් තිබුණේ. 80ට 85 අපි දන්නවා මේ හාල් කිලෝ එක රුපියල් 36ට 40ට ගත්තේ හාල් තිබුණේ. අද ජනාධිපතිතුමා කඩවල්වලට ගිහිල්ලා අද මේ පාරිභෝගික අධිකාරිය ගිහිල්ලා කඩවල්වල රුපියලක් දෙකක් ලාභ ගන්න මුදලාලිලාට නීති පනවන්න එපා. අපි මේ මෝල් හිමියන්ට මේ නීති පනවන්න කියලා කියනවා. විශේෂම සඳහන් කරන්න එතන තියෙන අපි මේක ඇත්ත හොයලා වැඩ කරමු. මොකද මේ මෝල් හිමියෙක් වීකල් හාල් කිලෝ එකකින් රුපියල් 25කට වැඩි ලාභයක් ගන්නවා. ලාභයක් ගන්නවා. මේ මෝල් හිමියන්ට කියමු මේ ප්‍රබල මෝල් හිමියෝ කීප දෙනෙක් මේ අපරාධය කරන්නේ. ඒක ඔබතුමාලා මේ වැරදි ගියොත් ඔබතුමාලා තමාරු වැටෙන්න පුළුවන්. මේක හරියට මේකට පිළිතුරු සපයන්න. මොකද මේ හාල් හිමියෝ ටික දැන් මේ මෝල් හිමියෝ ටික ළඟ මේ වීටික තියෙනවා. මේ මෝල් හිමියෝ ටික ළඟ වීටික තියෙනවා. අනිත් එක තමයි මේ ගැසට් පත්‍රයකින් හාල් මිල පාලනය කරා. පාලනය කරාට ජනාධිපතිවරයා හිටපු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන ඉඩ දුන්නේ නැහැ. පාරිභෝගික සංවර්ධන අධිකාරියට පාරිභෝගික අධිකාරියට ගිහිල්ලා වීමිල අල්ලන්න හාල් මිල වැඩි කරන විකුණන එක අල්ලන්න ඉඩ දුන්නේ නැහැ. මම පැහැදිලිවම කියනවා. ඒක නිසා අද මේ හාල් ඕනතරම් මිල පාලනය කරන්න පුළුවන්. රුපියල් 85ට දුන්නොත් හාල් කිලෝ එකක් නාඩු හාල් කිලෝ එක රුපියල් 20කට වැඩි මෝල් හිමියට ලාභයක් තියෙනවා. හැබැයි අද පාරිභෝගික අධිකාරිය ගිහිල්ලා අත්අඩංගුවට ගන්නේ රුපියල් දෙකක් තියාගෙන විකුණන අසරණ මෙලෙන්දෝ. ඒක අපරාධයක්. අපේ ආණ්ඩු පක්ෂයේ සංවිධායකතුමා මෙතන ඉන්නවා. ඔබතුමාලා ජනාධිපතිතුමාට මේ කියන්න මේකට උත්තරයක් දෙන්න කියලා. ඒ වගේ ප්‍රශ්න මේ වෙනකොට ඇති වෙලා තියෙනවා. ඒ වගේ මම දැක්කා ඊයේ මෙතෙන්දී රංජන් රාමනායක මන්ත්‍රීතුමාගේ හඬපටේ අරන් මෙතන නාමල් රාජපක්ෂ ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා, ඇයි පිල්ලයන් අත්අඩංගුවට අරන් ඉන්නේ? දෙයියෝ සාකි, පිල්ලයන් කියන්නේ උපාසකෙක් නෙවෙයි. පිල්ලයන් අත්අඩංගුවට අරන්ලු. ඇයි මේ ඉතිහාසය අමතක කරන්නේ? පිල්ලයන් කියන්නේ මේ රට විනාශ කරපු ප්‍රභාකරන් එක්කවලා මේ රස විනාශ කරන්න දායක වෙච්ච දරුණු අපරාධකාරයෙක්. එදා අර TNA සංවිධානයේ මන්ත්‍රීතුමෙක් ඝාතනය කරලා ඒ ඝාතනයේ තමයි පිල්ලයන් අදත් රිමාන්ඩ් වෙලා ඉන්නේ. පිල්ලයන් නිකන් ඉඳලා නෙමෙයි. ඒ වගේ දුමින්ද සිල්ලා අත්අඩංගුවට අරන් ඉන්නේ නිකන් ඉඳලා නෙමෙයි. දුමින්ද සිල්ලා එදා 2011 අවුරුද්දේ මහා පාරේ මිනිස්සු කීප දෙනෙක් ඝාතනය කරලා ඒකට වැරදිකාරයෙක් කියලා මරණ දඬුවම ලැබිලා ඉන්නේ. ඒකට දුමින්ද ඒකට රංජන් නාමනායක කතා කරලා ඒ රංජන්ගේ තියෙන කුපාඩිකම ඒව අපිට අත්හරින්න බෑ. මං කියනවා බය නැහැ. ඒ වගේ දේශපාලනයට නොගැලපෙන මිනිස්සු අපේ පක්ෂයේ තුවල තියාගෙන අපි අද
දැන් දුමින්ද සිල්ල මහත්මයේ ප්‍රශ්න කියලා මං අහන්නේ. දුමින්ද සිල්ල මහත්මයාව එල්ලුම් ගස් යවන්න නඩුකාරෙක්ට කතා කරපු එක සාධාරණයි.
ඒ ඒ ඒ මෙහෙමයි. ඒ දුමිද සිල්ලා මහත්මයා ඒ නඩුකාරයත් එක්ක එංගලුංගස්සේ වණ්ඩ හැබැයි ඊට පස්සේ කතා කරලා තියෙන මහාධිකරණ විනිශ්චකාරවරියක් එක්කනේ. හැබැයි ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චකාර පස් දෙනෙකුත් තීන්දුව කරානේ. ශ්‍රේෂ්ඨාධිකරණ නෑ. ඔබතුමාට ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චකාරවරු තමයි අවසාන තීන්දුව හොයන්නේ. අභියාචනේ.
ආට හරි අසාධාරණයක් එනවන එක හොයන්න
ඕනේ. හැබැයි අපි රටම දන්නවා දුමිද සිල්ලා කණ්ඩායම ඒ ඝාතනය කරේ කියලා. රටම දන්නවා. ඒක යටපත් කරන්න බෑ. මේ රටම දැක්කා. ඒ නිසා ඒක නිවැරදි කරන්න හදන්න එපා. අද ඒක නිවැරදි කරන්න හදන්න එපා. අද ආණ්ඩුවට කුමලා වෙලා තියෙන අය එළියට ගන්න. මොකද මේ ආණ්ඩුව බලයටපත් කරන්නේ මාධ්‍ය ජාලය ලොකු ප්‍රචාරණයක් කරා. ලොකු මෙහෙයක් කරා. අද මාධ්‍ය ජාලයේ ප්‍රධානී ඇඟිල්ලෙන් අයිනවා අනතුරු අඟවනවා ඉදිරි මැතිවරණදී අපි සහය නැහැ. මෙයා එළියට දැම්මේ නැත්තම් කියලා. ඉතින් ඒක නිසා මේක දුමින්ද සිල්ලා පූස්පැටියක් කරන්න එපා. පිල්ලයන් පූස්පැටියක් කරන්න එපා. මේ අපරාධකරුවෝ
ගරු මන්ත්‍රී මා කාලය අවසන්යි.
ඒ නිසා මම විශේෂයෙන්ම කියනවා මෙන්න මේවා ගැන හිතන්න. අනිත් එක අපි පැහැදිලිවම කියනවා රංජන් රාමනායක කියන චරිතයට අපේ පක්ෂේ තුලා ඉඩ නැහැ. නොමිනේෂන් ලැබෙන්නේ නැහැ එක්සත් ජාතික පක්ෂෙන්. පැහැදිලිවම. එහෙනම් ස්තුතියි ගරු සභාපතිතුමනි.
ස්තුතියි ගරු හොණ්ඩපල්ලි එච්.එම්.එම්. ආර්.එස්.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்றைய ஜனாதிபதி உரையின் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த நாட்டில் புதிய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பின்பு இந்த நாடு ஒரு அபிவிருத்தியிலும் இந்த நாடு அமைதியிலும் ஒரு முக்கிய இடத்தை அடையும் என்ற நம்பிக்கை இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரிடம் எழுந்துள்ள ஒரு சூழ்நிலையில் அதே நேரம் குறிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஐக்கியத்துக்கும் அமைதிக்கும் பங்கமாக இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதற்காக இன்று 21-22 அரசமைப்பு திருத்தங்களை இன்று சபைக்கு தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த அவரின் நோக்கம் 1988 திருத்தப்பட்ட 12.5% வெட்டுப்புள்ளி 5% குறைக்கப்பட்டதன் காரணமாக இந்த நாட்டில் சிறு கட்சிகள் ஜேவிபி ஹெலோ உரிமைய தொழிலாளர் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் அதேபோன்று டிஎன்ஏ போன்ற பல கட்சிகள் ஜனநாயக நீரோட்டத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இலகுவாக்கப்பட்டது. இதனால் இந்த நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயகம் முகம் உயிர்த்துடிப்பிடம் நிலைநாட்டப்பட்டது. ஆனால் இன்று தன்னுடைய ஒரு ஏகாதிபத்திய கொள்கையின் அடிப்படையில் இந்த பாராளுமன்றத்தை இன்று இந்த சிறுபான்மை சிறு கட்சிகளின் பிரதித்துவத்தை இல்லாமல் செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்த நாட்டை உருவாக்குவதற்கா குறிப்பாக நாம் பிரதித்துவப்படுத்தியிருந்த முஸ்லிம் சமூகத்தின் குரல் வலையை நசுக்கி பாராளுமன்ற பிரதித்துவத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு நாசகார ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த திருத்த யோசனையை முன்வைத்திருப்பதையிட்டு நாம் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே நேரம் நேற்றைய தினம் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற சரத் பொன்சேகா அவர்கள் நாட்டின் உளவு பிரிவு தலைவர் ஒரு முஸ்லீம் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே இஸ்லாமிய அடிப்படை வாதத்துக்கு போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு அவரை நியமிக்க முடியும் என்று இந்த நாட்டில் இருக்கின்ற 20 லட்சம் முஸ்லீம்களுடைய நம்பகத்தன்மையை கேள்வி கொடுத்தப்பட்டுள்ளார். மிகவும் வெட்கக்காரன
விடயமாக
எனவே இவ்வாறான சமூக இன ஐக்கியத்துக்கான கருத்துக்களை கண்டிப்பதோடு அதே நேரம் இன்று வணக்கத்துக்குரிய அத்துலைய ரத்னதேரர் நாட்டின் முஸ்லீம் தனியார் சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற பிரேரணையை சமர்ப்பிக்கின்றார். இது மிகவும் இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மத்தியில் அச்சத்தையும் ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கின்றோம். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
கரு ரோஹிணி விஜயரத்னம் மந்திரி.
ஸ்தூதி சுபனாவசரக் வேவா. ரட்டஹதன சௌபாகிய தக்ம சத்துட்டின் ஜீவத்தன பவுலக் அங்க எக்க ராவேப்பு அத்பத 2020 பலவெனி மாசே பஸ்வனிதா ஆண்டுவே பொரு அத்தே பத்துவே ජනවාරි පළවෙනි දින සිට ක්‍රියාත්මක වන පරිදි සුළු හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායකයන්ගේ ණය අත්කර ගැනීමේ අත්හිටුවන බව ආණ්ඩුව ප්‍රචාරය කළද මේ වෙන විටත් ඊට සැලසුමක් සකස් කර නැති බව තොරතුරු අනාවරණය වේ. පත්තරේ තියෙන විස්තරේ කාලේ යන හින්දා මම කියනවා. අංක දෙක, සතුටින් ජීවත් වෙන පවුලක් හැබැයි ගෙදර බත් මුට්ටිය ඉදෙන්නේ නැහැ. රුපියල් 95 හාල් කොහෙද තියෙන්නේ කියලා අපි අහනවා. තවම තියෙන්නේ රුපියල් 110ට 105ට තියෙන හාල්. ඒකත් සීමා කරලා තියෙනවා, අපිට අවශ්‍ය ප්‍රමාණය ගන්න බැහැ. වාසුදේව නානායක්කාර මහත්තයා කිව්වට අඩුමිල එළවලු කන්න කියලා අපි අහනවා. අඩුමිල එළවලු තියෙන තැන් අපිට කියන්න ඒවා මොනවද කියලා. අංක තුන, 2008 වර්ෂයේදී මහින්ද රාජපක්ෂ යුගයේ ලෝක බැංකුව සනසන්න, මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගේ හීන හැබෑ කරන්න ඉදිකළ මොරගහකන්ද ජලාශය සඳහා බිලි වුණේ ලක්ගල මගේ ජනතාව. ඒ ජනතාව අද බඩගින්නේ. ඒ අය මෙතෙක් කාලයක් ජීවත් වුණේ මේ 2008න් පස්සේ මාසිකව දුන්නු වියලි සලාකෙන්. කියන්න කනගාටුයි, මේ මාසේදී තාම හාල් ටික ලැබිලා නැහැ. මොකද ඔය කියන ප්‍රමිතියට, එහෙම නැත්නම් ඔය කියන මිලට දෙන්න හාල් ටෙන්ඩර් කරාට කවුරුත් දෙන්නේ නැහැ. ගිය මාසේ දුන්න හාල් වල පණුවෝ, ගිය මාසේ දුන්න හාල් මැස්සෝ වල වතුරට දැම්ම ගමන් ඒවා දිය වෙනවා. මෙන්න මේකයි තත්ත්වේ. කොන්ත්‍රාත් ගැන කතා කරොත්, 2019 වර්ෂය සඳහා රුපියල් බිලියන 8500ක් දේශීය අරමුදල් වලින් වෙන්කරා බෙදුම් මැලවල් ඉදිකිරීම සඳහා 2020වත් යලකන්නේ වතුර ටික දීලා මේ මිනිස්සු වියලි සලාකයෙන් බේරා ගන්න කියලා අද කොන්ත්‍රාත් ප්‍රදානය කරපු අය එන්නේ නැහැ. මොකද කොන්ත්‍රාත් සඳහා වෙන් කරපු මුදල් ටික දැන් අද නැති නිසා. එනිසා සෞභාග්‍ය දැක්ම නොකියවා ඡන්දේ දුන්න, ඒ වගේම නොදුන් සියලුම ලක්ගල ජනතාව අද අමාරුවේ වැටලා ඉන්නවා. මට සැකයි ගරු මන්ත්‍රීතුමනි, 2008 ඉඳලා 2015 වෙනකම් මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට මොරගහ කන්ද කරගෙන යන්න සල්ලි දුන්නේ නැහැ. 2015 අපි ආවට පස්සේ දුන්නේ. දැනුත් නැවත වතාවක් මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාගෙන් පිළිගන්නට මේ කොන්ත්‍රාත් සඳහා වෙන් කරපු, නැත්නම් ඉදිකිරීම සඳහා වෙන් කරපු මුදල් අයින් කරලා තියෙනවද කියන එක අපිට සැකයක් තියෙනවා. ඊළඟ කාරණාව කතා කරොත්, ජනාධිපතිතුමා නාරාහේන් පිට වෙළඳ මධ්‍යස්ථානයේ මාධ්‍ය සංදර්ශන දැම්මට වැඩක් නැහැ. පනින්න ඕනේ මහල් මහපියාව තියෙන සහල් මෝල හිමියන් 6ක් ඉන්නවා. ඒ අයගේ ගබඩා වලටයි පනින්න ඕනේ කියන එක මම බොහොම කෙටියෙන් කියනවා. අද සහල් මාෆියාවක් තියෙනවා.
ගරු මන්ත්‍රීමේ කාලය අවසන්යි.
මට විනාඩි 6ක් තියෙනවා.
විනාඩි 5යි තිබ්බේ.
තුස්තා විජේමාන මන්ත්‍රීතුමියට
ඒකත් එක්කම.
මතක තියා ගන්න ඕනේ බත් පැකට් එකක මිලත් රුපියල් 10කින් වැඩි වෙලා තියෙනවා කියලා. වතුකරේ ගැන මම කතා කරන්නේ නැහැ. අපේ මන්ත්‍රීවරු කතා කරා අර වැඩි කරපු රුපියල් 1000 කොහෙද කියලා අපි අහන්න ඕනේ. වතුකරයත් රැවට්ටුවා. පොහොර සහන මිලට දෙනවා කිව්වට ගරු මන්ත්‍රීතුමනි, සහන මිලට තියා වැඩි මිලටත් ගන්න බෑ. ඊයේත් දඹුල්ලේ ඒකට ගහගත්තා. දඹුල්ලටම හම්බෙලා තියෙන්නේ යූරියා මිටි 200යි. ඉතින් කොහමද මේක බේරගන්නේ කියන එක අපි අහන්න ඕනේ. තව සතියක් පහු වෙලා පොහොර දීලා වැඩක් වෙන්නේ නැහැ. එහෙම වුණොත් එන්නේ වී අස්වැන්න අඩු වෙන එක. ඒ තුල නැවත වතාවක් වී ගොවියාගේ සාක්කුව හිස් වෙනවමට විනාඩියක් දෙන්න. මැතිවරණ රාජකාරී කරපු රජයේ සේවකයන්ගේ ගෙවීම් කරලා නැහැ. මිලියන 350කට ගෙවීමට නියමිතයි. ඒ මුදල කෝ කවදද දෙන්නේ? ලබන මහ මැතිවරණයත් ණයටද රජයේ සේවකයන්ගේ මැතිවරණ කටයුතු කරගන්නේ කියලා අපි අහනවා. ඒත් එක්කම රාජ්‍ය සේවකයා බාල්දු කරා, අකර්මණ්‍යයි අකාර්යක්ෂමයි කියලා සමාජගත කළා. මම යෝජනා කරනවා රාජ්‍ය සේවයේ ඉන්න හැමෝම එහෙම නැහැ. එහෙම අකාර්යක්ෂම රජයේ සේවකයෝ ඉන්නවා නම් ඒ අය ගැන හොයනවා, වගේම කාර්යක්ෂම රජයේ සේවකයා ඇගෙයිමටත් කටයුතු කරන්න කියලා ඉල්ලනවා. ඒත් එක්කම
හරි බොහොම ස්තුතියි.
පත්තරේ තියෙනවා අන්තිම වශයෙන් අවසාන වශයෙන් රාජ්‍ය ආයතනවලටත් බුද්ධ්‍යාංශ යොදවලා මේ රාජ්‍ය සේවකයාව හැල්ලුවට ලක් කරන්න කටයුතු කිරීම ගැන අපි කනගාටු වෙන ගමන්ම සෞභාග්‍ය පේනවා ගරු මන්ත්‍රීතුමනි. අද මාතලේ දිස්ත්‍රික්කයේ පොහොර ගබඩාවේ ඉඩම් අල්ලලා තියෙනවා දිස්ත්‍රික්කයේ හිටපු ඇමතිවරයෙක්ගේ උදව්කරුවන්. එහෙමනම් මේකද සෞභාග්‍ය කියලා අපි ඉල්ලන අහනවා. පොහොර ගබඩාවේ රජයේ ඉඩම් අල්ලනවා. තාප්පවල අඳින චිත්‍රවල තරම් ජනතාවගේ ජීවිත සුන්දර නැති බව තාරුණ්‍යයේ ළඟදිම තේරුම් ගනීවි කියන බවත් මතක් කරමින් අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා.
ඔව්, හොන්ඩබල් කවින්ද කොයිසර මන්තිම
සභකි தலைமைதாங்கம் தலைவர்களே, இன்றைய நாளிலும் ஜனாதிபதி அவர்களின் அக்ராசன உரை சம்பந்தமாக ஜனாதிபதியின் அவர்களின் கொள்கை பிரகடனம் சம்பந்தமான இந்த கலந்துரையாடல் நிகழ்விலே ஜனாதிபதி அவர்கள் தனது பிரகடனத்திலே பலதரப்பட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதிலே சில விடயங்கள் சிறப்பாக இருந்தாலும் விசேடமாக தமிழ் மக்கள் சார்பாக, சிறுபான்மை மக்கள் சார்பாக சில விடயங்கள் அதில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. காலகாலமாக வந்த ஒவ்வொரு ஜனாதிபதி அவர்களும் சிறுபான்மை மக்களுக்கான அதிகார பகிர்வு விடயத்தை பற்றி கூறியிருந்தார்கள். ஆனால் ஆட்சிப்பீடத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அதிகார பகிர்வு சம்பந்தமாக, தமிழர்களுக்கான அந்த தேவை சம்பந்தமான எந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதிலே இந்த விடயங்களின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கான அந்த அதிகாரம் வழங்கப்பட வேண்டிய நிலை தேவைப்படுகின்றது. தமிழ் மக்கள் பலதரப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டின் ஒரு தேசிய இனமாக இருக்கின்ற தமிழினத்துக்காக, சிறுபான்மை இனத்துக்கான அந்த அதிகார பகிர்வு என்பது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த விடயங்கள் இந்த அவரின் உரையிலே உள்ளடக்கப்படவில்லை. அங்கே ஒட்டையாட்சி என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பௌத்தத்துக்கு முதலிடம் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த விடயங்கள் சிறுபான்மையின மக்களின் அந்த அபிலாஷையை ஒழிக்கின்ற ஒன்றாக, அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை இல்லாத ஒழிக்கின்றது ஒன்றாக காணப்படுகின்றது. மேலும் தேர்தல் காலத்திலே பலதரப்பட்ட விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் மற்றும் பிரதமர் ராஜபக்ஷ அவர்கள், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருந்தார்கள். கண்முனை பிரதேச வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று, ஆனால் அவர் மூன்று நாளிலே தரமுயர்த்தி தருவேன் என்று சொல்லியும் இட்டவரையிலே இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த தரமுயர்த்துவதற்கான எந்த நடவடிக்கையும் ஏற்படுத்தி தரவில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியானது தமிழ் மக்களை பல தடவைகள் அந்த வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று சொல்லி சொல்லி கடைசி வரை ஏமாற்றியது. அதே போல் இந்த அரசு ஏமாற்றக்கூடாது. அவர்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி வடக்கு பிரதேச செயலகம் கட்டாயமாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தர வேண்டும். 2009-2010 ஆண்டு காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், அவர் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே கூட கல்முனை பிரதேச செயலத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதிலிருந்து அவர் தவறவிட்டார். தயவு செய்து இந்த காலத்திலே, அவரின் ஆட்சி காலத்தில் இந்த தேர்தலுக்கு இடையிலே அந்த பிரதேச செயலத்தை தரமுயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கரு வருணல் எனக்கே மந்துமா புதுமாட்ட வினாடி துணாய்
கரு முழா சூட மத்துமாய் ஆசராய் அது ஜனாதிபதிமாரே பிரதிபதி பிரகாசன ගැන කතා කරනකොට මට අවස්ථාවක් දීම සම්බන්ධයෙන් මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාට. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි, අද ගරු අමාත්‍යතුමන්ලා මේ ස්ථානයේ හිටියන මම ඉතාමත් සන්තෝෂ වෙනවා. මොකද අපි තරුණ මන්ත්‍රීවරු විදිහට, නවක මන්ත්‍රීවරයෙක් විදිහට අද අමාත්‍යංශ ගැන ගරු ජනාධිපතිතුමා ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තිබිච්ච කරුණු ගැන කතා කරන කවුරුත් නැති එක ගැන අපි කනගාටු වෙනවා. ඒ වගේම කුඩා කර්මාන්ත සම්බන්ධයෙන් ගරු ජනාධිපතිතුමා ප්‍රතිපත් ප්‍රකාශනය කියලා තිබුණා. ඒ කුඩා කර්මාන්ත ගැන කතා කරනකොට රත්නපුර දිස්ත්‍රික්කය, එහෙම නැත්නම් රටටම අයිති වෙන මැණික් කර්මාන්තය ගැනත් කියලා තිබුණා. මේ මැණික් කර්මාන්තය ගැන කතා කරනකොට ගරු මන්ත්‍රීතුමනි, අද විශාල ගැටළු රාශියකට මුහුණ පාලා තියෙනවා. ඒ වගේම මේ මැණික් කර්මාන්තය රද ගෝජන සේවා දෙපාර්තමේන්තුවෙන් දාලා තියෙන ගැසට් එකක් නිසා අද පතල් කපන, එහෙම නැත්නම් ලයිසන්යක් ගන්න ඉන්න ලයිසන් හිමියන්ට විශාල අසාධාරණයක් වෙලා තියෙනවා. මොකද මේ පුරන් කුඹුරු අස්වද්දන්න යනකොට ලයිසන් හිමියගෙන් තමයි මේ කුඹුරම අස්වද්ද ගන්න යන ගැටලුවක් මවට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම මේක නිවැරදි කර ගන්න අපි බලාපොරොත්තු වෙනවා මේ අමාත්‍ය අදාළ අමාත්‍යංශයේ ගරු අමාත්‍යතුමාගෙන්. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි, තවත් ගැටලුවක් තියෙනවා. අද මැණික් කර්මාන්තයේදී බදු ක්‍රම යටතේ බදු ගන්න යනකොට අද මැණික් සංස්ථාවෙන් ඒ බදු ගන්න ඉඩමේ පංගුවක් නැත්තම් ඒ ඉඩම බදු ක්‍රම යටතේ ලබා දෙන්නේ නැති ක්‍රමයක් තියෙනවා. හැබැයි මැණික් සංස්ථාවෙන් වෙන්දේස් දාන ඉඩම් වලට ඒ බදු ක්‍රමයක් යටතේ තමයි ඒ පතල් කර්මාන්තය කරන්න ලයිසන් එක ලබා දෙන්නේ. ඒ නිසා මෙතනත් පරස්පර විරෝධී ගැටලුවක් තියෙනවා.
ගරු මන්ත්‍රීම කාලය අවසන්යි.
ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි අධ්‍යාපනය ගැනත් කතා කරනකොට අපේ අධ්‍යාපන අමාත්‍යතුමා කතා කරේ ව්‍යවස්ථා සංශෝධන ගැන. හැබැයි අධ්‍යාපනය ගැන අද ජාතික පාසල් සම්බන්ධයෙන් කතා කරනවා ගරු ජනාධිපතිතුමා. හැම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකටම ජාතික පාසලක් දෙනවා කියනවා. හැබැයි මේ ජාතික පාසල් වල තියෙන පළාත් සභා පාසල් තමයි ගන්න ඉන්නේ. මේ පළාත් සභා පාසල් අද පළාත් සභා නැති නිසා මේවා ගන්න පුළුවන්ද බැරිද කියන ගැටලුවකුත් තියෙනවා. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීම කාලය අවසන්යි දැනට ඇති. බොහොම ස්තුතියි. හරි. ගරු අලිසෛර මෞලාන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4යි.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. එමෙද නාටින් இன்றைய சூழ்நிலையில் நாட்டை சுபிட்சத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்களும் எதிர்வரும் காலங்களில் ஜனநாயக உரிமையங்களை மதித்து அனைத்து மக்களும் சமமான அனுகூலங்களை இலங்கையர் என்ற அடிப்படையில் தத்த மத மொழி கலாச்சார உரிமைகள் அனைத்தும் மதிக்கப்பட்டு சம அந்தஸ்துடன் வாழ வழிசமைக்கக்கூடிய நாட்டின் தலைமைத்துவமும் அரசாங்கமும் அத்துடன் மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் அனைவரும் தொடர்ந்து மக்களது மேம்பாட்டுக்காக செயற்பட வேண்டும் என்பதே மக்களது அபிலாஷையும் பிரார்த்தனையுமாக உள்ளது. அனைத்து பிரதேச சமூக மக்களையும் பேதங்கள் அற்ற முறையில் அரவணைத்து செயற்படுவதுதான் ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்திற்கும் ஜனநாயக விளிமயங்களையும் பாதுகாப்பதற்கும் எதிர்கால இலங்கையில் சமாதான சகவாழ்வினை மேம்படுத்தும் வகையில் நாட்டின் தலைமை செயற்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்களே தவிர அரசியலுக்காக நாட்டை தென்பகுதியில் வேறாகவும் வடபகுதி வேறாகவும் கிழக்கு வேறாகவும் மலையகம் வேறாகவும் துருவப்படுத்தக்கூடிய நிலையினை ஏற்படுத்தக்கூடாது. இவ்வாறான துருவப்படுத்தல் செயற்பாடுகள் மூலமாக சிறுபான்மை கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களை வேண்டுமென்றே விரக்தி நிலைக்கு இட்டுச் சென்று தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துகின்ற இத்துருவப்படுத்தலை ஒரு நாளும் நாட்டுப்பற்றுள்ள எமது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை இந்த சபையிலே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற இயற்கை வளங்களும் பல இன பல மத பல மொழி பேசுகின்ற கலாச்சார மும் நாகரிகம் நிறைந்த வளமிக்க எமது நாட்டினை மேலும் மேம்படுத்தி அந்த அடையாளங்களுடன் அனைத்து மக்களையும் பாதுகாப்பது அனைவரது கடமையாகவும் அதிலும் குறிப்பாக நாட்டின் தலைவராக ஒரு சிறந்த ஜனாதிபதியாக நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஆளுமை மிக்க திடகாத்திரமான ஜனாதிபதிக்குரிய தலைமைத்துவ பண்புகளை கொண்ட எமது புதிய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அவர்களுக்கும் நாட்டின் நன்மைக்காக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் கடமைப்பாடு உள்ளது. ஜனநாயக ரீதியான ஒருங்கிணைந்த இலங்கை ராஜ்யத்தை வெற்றிகரமாக நிலைநாட்டுவதற்கும் இந்த நாட்டின் அத்தனை மக்களது பாதுகாப்புக்கும் எமது நாட்டின் இறையாண்மைக்கும் பன்மைத்துவமான இலங்கையின் நிலைப்பாட்டை ஒற்றையாட்சியினூடாக பாதுகாப்பதற்கும் அத்தியாவசியமாக எதிர்பார்ப்பது நெல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தி செயற்படுத்துவதை அன்று வேறு எதனாலும் சுபீட்சத்தை கட்டியெழுப்ப முடியாது என்பதுதான் நாங்கள் பிரதிநிதிப்படுத்தும் மக்களது அபிலாஷையும் எதிர்பார்ப்புமாகும். எனவேதான் அடுத்த தேர்தல்களை வென்றெடுப்பதற்கு நெல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அங்கீகாரத்தான் மக்கள் மத்தியில் பெற வேண்டும் என்பது தவிர வெறும் தேர்தலை வெற்றி கொள்ளும் அரசியல் நகர்வாக இல்லாது அடுத்து சந்ததியினரது வளமான எதிர்காலத்தை இலக்காக கொண்டதாகவும் அமைதி சுபீட்சத்தை நோக்கியதாகவும் நகர்வுகள் அமைய வேண்டும். இதற்காக தேர்தல் மறுசீரமைப்பை விட மக்கள் ஆணை பெற்ற ஜனாதிபதி அவர்களது நெல்லிணக்கத்துக்கான சமிக்ஞைகளும் செயற்பாடுகளும் தான் இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றக்கூடிய நல்லதொரு நிலைமையை பெறும் என்பதையும் இங்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எனவே ஊழல் மோசடியற்ற மக்களை மையமாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி அனைத்து வளங்களும் சமமாக பகிரப்பட்டு வறுமை ஒழிக்கப்பட்டு வாழ்க்கை சுமைகள் குறைக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு பேணப்படுவதுடன் நாட்டின் பண்டைய பௌத்த தத்துவத்தினூடாக கருணையுடன் பார்ப்பது போன்று ஏனைய மதங்களான இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமூகங்களையும் அவர்களது மத
வழிபாடுகளையும்
பேணக்கூடிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சமாந்தரமான செயற்பாட்டையே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் என்பதை கூறி
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய ஜனாதிபதியின் உரை தொடர்பான விவாதத்திலே பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. உண்மையிலே கடந்த காலங்களிலே வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் என்று முன்னால் தற்போதைய அரசாங்கம் திட்டங்களை முன்னெடுத்தது. ஆனால் அத்தகைய திட்டங்களை நாங்கள் விமர்சித்துத்தான் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் எமது பகுதிகள் யுத்தத்தினால் மிகவும், இந்த 3 தசாப்த கால யுத்தத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள், பல்வேறு தேவைப்பாடுகளோடு பல்வேறு குறைபாடுகளோடு எமது பகுதிகள் இருந்தன. ஆகவே நாங்கள் முன்னைய அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் ஆதரவு வழங்கியிருக்கின்றோம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் ஆதரவு வழங்கினோம். ஆனால் எமது பகுதிகளை நாங்கள் நினைத்தவாறு, எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கேட்டவாறு அந்த அரசாங்கத்தை கொண்டு, பாதுகாத்த அரசாங்கத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் போனது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்திலே நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று இந்த 45 நாட்களுக்குள் பல்வேறு வகையான வேலைத்திட்டங்களை நாடளாவிய ரீதியிலே முன்னெடுத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையிலே 2015, 2016, 2017, 2018 எந்த ஒரு வேலைத்திட்டங்களும் எமது பகுதிகளை நோக்கி பெரிய அளவிலே முன்னெடுக்கப்படாத சூழலிலே ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற ஒரு 45 நாட்களுக்குள்ளே சப்ரிகம் என்று சொல்லப்படுகின்றதான ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுக்கும் ஆரம்பமாக முதல்கட்டமாக 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு. அந்த அடிப்படையில் எமது மாவட்டத்திற்கும் 690 மில்லியன் ரூபாய் 45 நாட்களுக்குள்ளே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது முதல்கட்டமாக வருகின்ற ஜனவரி 15 பின்பு இன்னும் அதனுடைய தொடர்ச்சியை அதனுடைய தொடர்ச்சியான நிதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது மாத்திரமல்ல, கடந்த 2015-2019 முன்னைய பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், முன்னைய அரசாங்கத்தின் பிரதமர் பேசினார், 10 லட்சம் இளைஞ யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு என்று. ஆனால் எமது பகுதிகளிலே ஒரு 100 பேருக்கும் அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாக என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்கள்
பதவியேற்று
45 நாட்களுக்குள்ளே 1 லட்சம் இளைஞ
யுவதிகளுக்கு
ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, 2 தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.
இவ்வாறு சபாவை அழிச்சி